வேதத்திலிருந்து மிக முக்கியமான சத்தியத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அது எல்லாவற்றையும் பார்க்கிறேன்டா மிக கடினமான காரியம். அப்படின்னா ஆதியாமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரையும் பார்க்கணும். அவள் இடத்திலும் இருக்கு அந்த காரியத்தை குறித்து. ஆகவே இன்னைக்கு வேதத்தில் இருந்து சில ஊழியர்கள் இருந்த காரியத்தை குறித்தும், அந்த காரியத்தினால் நடந்த சம்பவத்தை குறித்தும், முடிவான நான்கு காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? பாவம், சாபம். பாவம் சாபமாக மாறும். எப்படி என்று சொன்னால், சில தகப்பன் அவங்க குடும்பத்தை பார்த்தால் நன்றாக இருப்பார்கள், நன்மை செய்வார்கள், எல்லா காரியங்களும் நடத்துவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லாத காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும், திருப்தி இல்லாத காரியங்களை பார்க்க முடியும். காரணம் என்னென்று சொன்னால், அவருடைய குடும்பத்தின் மனைவியோ கணவனுடைய தகப்பனோ தாயோ அல்ல அவருடைய தகப்பன் தாயோ யாரோ ஒருவர் பாவம் செய்தால் அந்த பாவம் அந்த குடும்பத்தை சாபமாக மாற்றுகிற காரியங்களை, நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே வேதத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை பார்த்து நான் கடன் சொல்ல போறோம். ஆதியாக புஸ்தகத்திலே ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்ட ஆதியாக புஸ்தகத்திலே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் 22 வாசம்.
அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோரொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள்.
அதற்கு நல்ல காரியம் என்ன சொன்னால், இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கு 40 வயதில் திருமணமாகிறார், அவர்களுக்கு பிள்ளை இல்லை. அவள் தன்மனைவிக்காக தேவசோமத்தில் போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அவருடைய கற்பத்திலே இரண்டு பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. அந்த நேரத்தில்தான் ரெபெக்காள் ஒரு காரியத்தை செய்கிறாள். என்ன செய்கிறாள்? அப்பொழுது அதன், இப்படியானால் எனக்கு எப்படி ஆகும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். நல்ல காரியத்தை ரெபெக்காள் செய்தார். சரி, அடுத்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இந்த பிள்ளைகளை பற்றி சொல்ற காரியத்தை குறித்து பார்க்கிறோம்.
அதற்கு கர்த்தர், ரெண்டு ஜாதிகளும் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, ரெண்டு வித ஜனங்களும் வயிற்றிலிருந்து பிரியும், அவைகளில் ஒன்று ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார்.
மூத்தவன் இளையவனை சேவிப்பான். யார் சொன்னது? தேவன் சொல்லியிருக்கிறார். யாருக்கு சொல்லியிருக்கார்? ரெபெக்காவுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் ரெபெக்கா என்ன செய்தா? இசாக்குக்கு வாய்வு போயிச்சது, கண் இருண்டு போய் கண் பார்வை இல்லாதவனாய் இருளடைந்து, அப்படிதான் வசனம் போடு, இருளடைந்து கண் பார்வை ஏற்றவனாய் இருக்கும்போது தன் மகனை பார்த்து, மூத்த மகனை பார்த்து சொல்லுகிறாய், இசா நீ போய் எனக்கு நல்ல ருசியாய் வீட்டியாடி கொண்டு நல்ல ருசியாய் எனக்கு சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இது யார் கேட்டால்? ரெபெக்கா கேட்டார். கேட்ட உடனே அவள் சொல்லுகிறாள் யாக்கோபட்டு, யாக்கோபே நீ போய் நல்ல கன்றுக்குட்டி இரண்டை கொண்டு. ஏனென்றால் இசாக்குக்கு எப்படி சமைக்க வேண்டும், எது ருசியான பாத்திரம் என்று ரெபெக்காளுக்கு தெரியும். உடனே ரெபெக்காள் என்ன செய்ய, ரெண்டு குட்டியை கொண்டு வா, கொண்டு வந்து சமைச்சு போட்டு அவர் சொல்லுகிறார், நீ போய் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆண்டவர் முதலில் சொல்லி இருக்கிறார் இல்லையா, இளையவனை மூத்தவன் சேவிப்பான். ஆனால் இவர் என்ன செய்கிறார் இந்த காரியத்திலே? அப்போ ஜாக்கோபு சொல்ற 27 அதிகாரத்திலே பார்த்தா அங்க ஜாக்கோபு சொல்லுகிறான், நான் எப்படி போவது என்ற அண்ணன் மூத்தவன், அவன் உடம்பெல்லாம் ரோமம் உள்ளவன், நான் ரோமம் இல்லாதவன், என்னை தடவி பார்த்து அவருக்கு கண் தெரியாது, ஆகவே அவர் என்னை தடவி பார்த்து நான் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போது ரெபெக்கா சொல்லுகிறார், உன்னேல் வருகிற சாபம் என் மேல் வருவதா. எப்படி சாதாரணமா நினைச்சிட்ட சாபத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆனா 27 22 12 வசனத்திலே பார்த்து இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாக்கோபு அப்படியே போய் ஆட்டுத்தோளை போ இதண்டு போட்டு கட்டி எல்லாம் இதண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு அவன் இடத்தை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்தது. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன்னு சொல்றான், இந்த சாபம் பாவம் சாபமாய் மாறுகிற காரியங்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவன் சொல்லுகிறான், நான் பயப்படுறான், தாப்பன் என்ன தடை பார்த்து என்ன காணப்பட்டால் என்ன சபிச்சு விடுவாரே என்று பயப்படுறான். ஆனா தாய் அதை பயப்படையில், உண்மையில் வர்ற சாபம் என் மேல் வருவதா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலையில் அடிக்கப்படும் போது சொன்ன காரியங்களில் தான் பிலாத் சொல்றான், இவருடைய இரத்த பழிக்கு நான் காரணம் இல்லை என்று கைகளை கழுவுறான். அங்க ரெண்டு பிரதான ஆசாரிகளும் மற்றவர்களும் பார்த்து சொல்றாள், இவர் இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். நடந்ததா இல்லையா? நடந்தது. குதிரை அளவுக்கு இரத்தம் ஓடணும் என்று சொல்லப்பட்ட ஆவே நாம் ஜாக்கிரதையாய் சாபம் பாவமாக மாறுகிற காரியத்தை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். என்ன சொன்னால் அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தால் ஜோசுவா, இந்த ஜோசுவா என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் எரிகோவை 6 சுத்தி வந்து 7 எழுந்திரம் சுத்தி வந்து பெரிய எக்கால முழக்கமிட்டு அது இடிபடுறது. அந்த எரிகோ மதிலை குறித்து வாசித்து பார்த்தா பெரிய பயங்கரமா இருக்கும். அது இப்படியான எவ்வளவு அடி உயரம், எவ்வளவு அடி அகலம், பிற இடை விட்டு அங்கால ஒரு மதில், அப்ப உள்ளூர் அந்த இடம் மிகவும் கவரப்பட்ட இடம், பாதுகாப்பான உள்ள இடம் எரிகோ. அந்த எரிகோவை ஆண்டவர் இடித்து விழ செய்தார் ஜோசுவாக்கு ஒன்று. ஆனால் தே ஜோசுவா என்ன சொல்லுகிறார் என்றால், 6 ஜோசுவா 6 எடுத்துக் கொள்ளுங்கள். ஆறாம் அதிகாரம் 26 வசனம், யோசுவா 6:26.
அக்காலத்திலே ஜோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன்.
என்ன சொல்றான்? சபிக்கப்பட்டிருக்க கடவன். இந்த எரிகோவை கட்ட எழும்புற மனுஷன் சபிக்கப்பட்டிருக்க கடவன்.
அவன் அதில் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதில் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான்.
சாபம் கூறினான். நெறியோ ஆண்டவர் வீச்சு விழுத்தினது, இதை ஒருவரும் கட்டக்கூடாது. அப்படி கட்டினால் அவன் சபிக்கப்பட்டிருப்பான். அவன் கட்டுற போது மூத்த மகனை இழப்பான், வாசலை வைக்கும் போது இளைய குமாரன் சாக கொடுப்பான் சொல்லுகிறார். ஆனால் இதே காரியம் நடந்ததா இல்லையா? நடந்தது. ஒன்றராஜ்யக புஸ்தகம் 16:34 வசனத்திலே பாருங்க.
அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான்.
நடந்தது. எத்தனை வருடங்கள்? யோசுவா புஸ்தகம் எழுதினத்துக்கும் கிட்ட ஒன்று ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்துக்கும் கிட்டத்தட்ட 600-675 வருடங்களுக்கு உட்பட்ட வருடங்கள். அப்ப இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவன் இட்ட சாபம், யோசுவா அன்றைக்கு சொன்ன அதே சாபம் என்ன நடந்தது? நடந்தறியது. ஆகவே நாம் ஜாக்கிரதையா கவனமா இருக்க வேண்டும். இன்னுமா எடுக்க தேவையில்லை. நியாயாதிபதிகள் புத்தகம் 17 அதிகாரத்திலே அங்க ஒரு காரியம் நடக்கிறது. மீகா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சொல்லுகிறான், தன் தாயிரத்தை நோக்கி 1100 வெள்ளி காசு உன்னிடத்திலே களவு போயிட்டு அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாய். அப்ப அவன் மகன் மீகாய தன் தாய் சாபமிட்டதை கேட்கிறான். கேட்டும் உடனடியா என்ன செய்கிறான், அவன் சொல்லுகிறான், சாபமிட்டாய், அந்த படம் இது என்னிடத்துதான் இருக்குது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனை கத்தரால் ஆசிரியருக்கு அது பிறகு செய்த காரியங்கள் புள்ளியான காரியங்கள் அதை குறித்து நான் இதென்று வரவில்லை. எடுத்த காரியம் சாபம். தாய் சாபமிடுறாள், 1100 வெள்ளி காசு களவு போயிட்டது. அவ இதை எடுத்தவன் எப்படி தன் காது கேட்க சாபமிட்டால் அந்த சாபத்துக்கு அவன் பயந்தான். பயந்து தன் தாயிடத்தில் உண்மையை சொல்லி அவன் கொடுக்கிறான். பிறகு அவர் சொல்கிறார், கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆனா பிறகு அவள் செய்த காரியங்கள் பிள்ளையான காரியம். ஆகவே சாபம் மிகவும் கொடிதானது. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். என்ன சொன்னால் எடுக்கத்தில் சங்கீதம் 59 அதிகாரம் 12 வசனத்திலே சொல்லப்படுது, அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்களின் வாயின் பாவமாயிருக்கிறது. பாவ சாபத்தை குறித்த நான் சொல்லுகிறேன். அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் சொல்லு. பாவம் சாபம் ட்ரெண்டிங் குறித்து தான் சங்கீதம் 59:12 காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொன்னால் நீதிமொழிகள் 3:33 பார்த்தால் அது சொல்லுது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கும். துன்மார்க்கன் வீட்டிலே அவருடைய சாபம் இருக்கும். அப்படின்னு சொன்னால் வேத்தில இருந்து சில சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே ஆதியாகம புத்தகத்துக்கு திருப்பி வாருங்கள். ஆதியாகம புத்தகம் 30 அதிகாரத்திலே இந்த யாக்கோபை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த யாக்கோபு செய்த காரியத்தை குறித்து, அவருடைய மனைவி ராகேல் செய்த காரியத்தை குறித்து அங்கே பார்க்க போகிறோம். 30 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க.
ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பொறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள்.
வாய்ந்த வார்த்தை கவனமா இருக்கும். ஏண்டா நாவில நாங்க சொல்ற சொல்லுல அதிகாரம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. அந்த தாய் தெரியக்கூடியதா, மண்ண அள்ளி தன் மகனை சபிச்சு ஜபிச்சிருக்க, சபிச்சிருக்கா, ரட்சிக்கப்படையில சபிச்சிருக்கா. ஆனா அந்த மகன் இந்த தேசத்துல வாழுகிறான். மனைவியை இழந்து சந்தோஷம் இழந்து இருக்கிறான். அன்றைக்கு அந்த மனுஷன் தாய் சொன்ன சொல்லு இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். அவன் கவனமாயிருக்க வேண்டும். யாருடைய சொல்ல மூலம் பாவத்தையோ சாபத்தையோ நாங்கள் வருவித்துக் கொள்ளக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். இங்கே யாக்கோப் சொல்லுகிறான், யாக்கோபிடத்தில் ராகேல் கேட்கிறான். இவர் ராகேல் எல்லாம் விருப்பம், லேயாளுக்கு பிள்ளைகள். உடனே இவளுக்கு என்ன சொல்றது, சரி ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதே கண்டு தன் சகோதரியின் மேல் பெறாமை கொண்டு. இப்ப இவள் உண்மையாகவே பிள்ளை இல்லை என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பா. நான் பார்த்தேன் கட்டத்தங்கனை கத்தரால் சுதந்திரம் நிச்சயமா கொடுப்பா. ஆனால் இவள் என்ன செய்தால், தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, கூட பிறந்த சகோதரி லேயாள் அக்கா பொறாமை கொண்டு என்ன சொல்லுது? என்னை பிள்ளை கூட இல்லாட்டினா வா, இந்த வார்த்தையை கவனமா இருக்கிறவன் இப்படியாய் இருந்து அவன் யாக்கோபு எல்லாவற்றையும் சம்பாதித்து அவன் தன் தேசத்துக்கு போக வேண்டும் என்ற காரியங்கள் வரும்போது அவன் என்ன செய்கிறான்? லாபானை விட்டு தன் மனைவிகள் 4 பேர் பிள்ளைகளோடு அவள் ஒழிக்கிட்டு லாபான் என்ன செய்ய போறான்? மயக்கத்தடிக்க போயிருக்கிறான். அந்த நாட்களை பார்த்து இவன் புறப்பட்டு என்ன செய்கிறான்? விழிக்கிறான். விழிக்கிடும் போது ஒரு காரியத்தை ராகேல் செய்கிறான். என்ன செய்கிறாள்? தன் தகப்பனுடைய தெய்வங்களை விக்கிறாதனைக்கால் அப்ப தெய்வங்களை திருடி கொண்டாள். அப்ப தெய்வங்களை திருடி கொண்டாள். ஆனா இதை அவள் யாக்கோபுக்கு அறிவிக்கவில்லை, சொல்லவில்லை. இப்படியா புறப்பட்டு இவர்கள் வந்து விட்டார்கள். அவை மயக்கத்திரிக்க போயிருந்தவருக்கு செய்தி போகிறது. அவன் ஓடோடி இவர்களை திரட்டி கொண்டு வருகிறான். ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். அப்படியாய் வரும்போது இந்த அவன் வந்து யாக்கோபுட்ட கேட்கிற ஒரே கேள்வி, சரி நான் வந்தேனே, சரி நான் பிள்ளைகளை காணாம உன்ன மேலதாளம் கூட அனுப்பிப்பேன் சொல்லுகிறேன். ஆனால் அப்படி சொல்லியும் அவன் சொல்ல, சரி நீ இவ்வளவு செய்த, ஏன் என் தெய்வங்களை திருடி கொண்டு வந்த? அப்போ யாக்கோபு சொல்றான், இந்த தெய்வங்களை நீ யாரிடத்தில் கண்டுபிடிக்கலோ அவன் சாக வேண்டும். ராகல் அவருக்கு தெரியாது, ஏன்னா ராகல் அவருக்கு கூடுதலான பாசம். அப்ப கூடாரங்களை தேடி பார்க்க சொல்கிறார். உடனடியாக அவ்வளவு ஒரு காரியம் செய்கிறார். ஒட்டகத்தின் சாணத்தை எடுத்து அதை போட்டு அதை மூடி அதுக்கு மேலே இவள் இருந்து விட்டார். தாப்பன் வந்து எல்லாவற்றையும் தேடுகிறார். அவர் சொல்ல, நான் சுகம் இல்லாமல் இருக்கிறேன், நான் விழும்ப முடியலை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. எல்லாம் செய்விட்டு அவர் போய்விட்டார். ஆனா இவள் இந்த விக்கிரத்தை கொண்டே வந்திருக்கிறார். அப்ப திருடி கொண்டு வந்திருந்தால் இது என்ன நடந்தது? அவள் சொன்ன முதல் வார்த்தை என்ன? நீ எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்ட நான் சாகிறேன். அதிகாரம் 35:16-19 வரையும் வாசித்தால் அதுல உள்ள சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்கலாம். என்ன நடந்தது?
பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாயிருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு மென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்தலகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள்.
எங்க போரில் அடக்கம் பண்ணப்பட்ட? எங்க போறதுக்கு? பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே. காரணம், அவள் சொன்ன வார்த்தை. அடுத்தது அவள் சாபத்தை அதை திருடி கொண்டாள், வைத்துக் கொண்டாள். யாக்கோபுக்கு தெரியாம ஒழித்து வைத்துக் கொண்டாள். தகப்பன் வரும்போதும் ஒழித்து வைத்துக் கொண்டாள். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ராகேல் மறுத்துவிட்டாள். அப்ப ஒரு சாபம் எப்படியாய் இந்த காரியத்தை செய்கிறது என்று நாங்கள் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இதே மாதிரி இவன் நெரிகோவை இடித்து விழித்தாய்ச்சு. அடுத்தது யோசுவா போகிறான் ஆயு பட்டணத்துக்கு. எங்க போறான்? ஆயு பட்டணம். அப்ப ஆயு பட்டணத்தை வகுப்பாக்க போய் பார்த்துட்டு வந்துட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், வந்து நாங்க எல்லாரும் அங்க போக தேவையில்லை, கடைசி 2,000-3,000 பேர் போனா அந்த ஆய்ப்பட்டத்தை நாங்கள் வெல்லலாம், இல்லையா, முறியடிக்கலாம் என்று சொல்லி அவர் 3,000 பேரை அனுப்புறார்கள். ஆனால் என்ன நடக்குது? அந்த ஆய்ப்பட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் முறிந்து ஓடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 36 பேர் வெட்டி கொண்டு போட்டுட்டார். யோசுவாக்கு ஒரே கவலை, ஆண்டவரை இப்படி கொண்டு வந்தீர், என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீர், இப்படி இப்படியா இத்தனை ராஜாக்களை வெல்ல செய்ய விடுகொள்ச்சி, ஆனா இன்றைக்கு இந்த ஆயுப்பட்டத்துக்கு முன்னால தோற்று போனுமே, ஏனாண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீரா, இதண்டு விட்டீராண்டு அவன் கதறி தேவசோமத்திலே அழுகிறான். ஆண்டவர் சொல்ற, நீ எந்த மட்டும் நீ தேவசோமத்தில இருப்ப, அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்த்தால் ஜோசுவா ஏழாம் அதிகாரத்திலே, ஜோசுவா ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வா.
இஷ்டவேலர் பாவம் செய்தார்கள்.
யார் செய்தார்கள்?
இஷ்டவேலர் பாவம் செய்தார்கள்.
ஆனா பாவம் செய்தது யாரு? ஒருவன். யாரு? ஆகான். ஆனா ஆண்டவர் சொல்றார், யார் பாவம் செய்தார்கள்? இஷ்டவேலர்கள் பாவம் செய்தார்கள்.
நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன், உடன்படிக்கையை மீறினார்கள்.
உடன்படிக்கையை என்ன செய்தார்கள்? மீறினார்கள்.
சாபத்துவீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே.
பாருங்கள், அவர் சொல்றார், உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்துவீடானதை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்துக் கொண்டதும் உண்டே. இதுதான் அவன் செய்த பாவம். வாயிலே தோற்று போறதுக்கு காரணம் இந்த ஆகான் ஒருவன் செய்த ஒரே ஒரு காரியத்தை நிறுத்தம். அவன் நிச்சயித்து, அப்படிதான் அந்த வேதத்தில் படிக்கும், அவன் நிச்சயித்து அதை எடுத்துக்கொண்டான். அவனை சொல்லுறான் தன்னை வாயினால், இச்சித்து நான் இதை எடுத்துக்கொண்டேன். எடுத்துக்கொண்ட சிறு சிறிய காரியம், அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் சாபத்தீடானதை அவன் எடுத்துக்கொண்டான். ஆகவே என்ன நடந்தது? இருபது அவசரத்தை இருபத்தொன்று.
அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்.
உடனே என்ன செய்யறான்? ஆண்டு சொல்ற சாபத்திடம் எடுத்துக்கொண்டு, ஆனா இவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன்,
இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்,
ஒரு சால்வை
இருநூறு வெள்ளி சேர்க்கலையும்,
இருநூறு வெள்ளி சேர்க்கல்,
ஐம்பது சேர்க்கல் நிறையான ஒரு பொன் பொன் பாலத்தையும்,
இருபது சேர்க்கல் நிறையான ஐம்பது சேர்க்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும்
நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான்.
சரி, இது அடியில் இருக்கிறேன் என்றுதான். என்ன நடந்தது? இருபத்தி அஞ்சு அவசரத்தில் என்ன நடந்தது?
அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன?
நீ என்ன எங்களை கலங்க பண்ணினது என்ன? சாபத்தீடானதையும் பாவத்தமானதையும் நீ எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்து புதைத்து வைத்தது நிமித்தம் நாங்கள் ஆயிலே தோற்று போனோம். ஆகவே நீ செய்தது என்ன என்று சொல்லி யோசுவா என்ன சொல்கிறான்?
இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவனை அக்கினியிலே சுட்டெடுத்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் இருக்கும் இருக்கிற பெரிய கற்றுவியலை குவித்தார்கள்.
அங்க பார்த்தா, இருபத்தி நாலு வசனத்துல பார்த்தா, அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இச்சித்தது எல்லாம் இச்சது கொஞ்சம் பொருளான இருந்த அவன் முழு காரியம் கல்ல இருந்து பெரிய கோவிலாக குமிச்சுட்டான். முழுவதும் அழிக்கப்பட்ட சாபத்தீடான எடுத்துக்கொண்டால் சாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே இவ்வளவு நேர காரியத்தை யாக்கோபை குறித்து, ராகேலை குறித்து, யோசுவாவை குறித்து, அங்கே ஆகால் செய்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் மூன்றாவது ஒரு தேவ மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். அவருடைய காரியத்திலே என்ன நடந்தது என்று பார்க்க போகிறோம். அந்த மனிதனை குறித்து நாங்கள் அதிகமாய் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் இல்லையா? யாரு சொல்லுங்க பாபா? தாவீது இல்லையா? தன் இதயத்துக்கு ஏற்றவன், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த காரியத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ரெண்டு சாமியல் பதினோராம் அதிகாரத்தில் எடுத்தால் அங்கே அவரை குறித்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது அவன் யுத்தத்துக்கு போகாமல் என்ன செய்தான்? வீட்டிலே இருந்தால் நித்திர கொண்டு அப்படியே மேலிருந்தே உலாவினான். அங்கே பசபால் இன்னும் ஒரு பெண் குளிச்சுக் கொண்டிருக்க மிகவும் சௌந்தரியமான பெண்ணை கண்டான். இது எந்த காலம், எந்த காலம் சொல்லுங்க பாபா? மிகவும் பழமையான காலம். அப்படின்னு சொன்னால் பத்து பேர் குளிக்கிறது உயரத்திலிருந்து தெரிந்திருந்தாலும் அவள் குளிக்கும் போது அது காரியங்களை சரியான மறவில இருந்து அவள் குளிக்கவில்லை. தனிய தாவிதில மட்டும் இது பிழை இல்லை, பச்சபாலையும் பிழை உண்டு. இந்த காலத்தில் நாகரிகம் வளர்ந்துட்டு, ஆனா அந்த காலத்தில் மிகவும் ஜாக்கிரதையாய் மிகவும் அடைப்பாய் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் அவள் செய்த காரியம் இப்படியாய் செய்தபடியால் சாவித்து கண்டான். இதான் ஓகே, அவன் போயிருக்கலாம். அவன் செய்த மூன்றாவது காரியம் பெரிய பிள்ளை என்ன சொல்லுங்க? மூன்றாவது வசனம் வாசி.
அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள்.
சரி, இதுதான் பிரச்சனை, இதுதான் பாவத்துக்கு அடிகொள்ற காரியம். அவன் செய்த காரியம் என்ன செய்யினான்? விசாரிக்க ஆட்களை அனுப்பின. அவள் யார்? மிகவும் சௌந்தரியான, காணவே கூடாது அவருக்கு. சரி, பத்து பேர் விளையாட்டுதான் இந்த காரியத்தை பாவத்தை செய்தான். ஏன்னா ஆண்டவர் கூட வேதத்தில் சொல்லிக்கிறார், பத்து பேர் ஒரே காரியத்தின் நிமித்தம் தான் தாவீதுல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். அவன் குடும்பமே பிள்ளைகள் எல்லாம் பட்டியம் விட்டு விட்டு நீங்க அது இருந்தது உரியாவை கொண்டு. ஆனால் இது ஏன் இந்த தாவீது இதுக்கு முதல் இப்படி இருந்தான்? இப்ப இது ரெண்டு சாமியல் நாம் இதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஒன்று சாமியல் 25 அதிகாரத்திலே பார்த்தால் அந்த இவர் என்ன செய்கிறார்? திறத்திறப்பட காட்டுல மலையிலும் குன்றிலும் இதுகளிலும் ஒழிச்சு கொண்டிருக்கிற இவருக்கு தான் இருக்கிறதே ஏழாம் நிலைமையில் இருக்கிறான். என்ன சவுல் திரத்திக் கொண்டே இருக்கிறான், எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவன் திரத்திக் கொண்டே இருக்கிறான். அப்ப சவுலிடம் தப்புவதே கடினமா இருந்தது. ஆனா அப்படி இருந்து தாவீது இது தேவனுக்கு இதயத்தை கேட்டேன். என்னன்னு சொன்னா சவுல சால்வ துணங்களை வெட்டி கொண்டதால அவன் இறுதியை அடித்துக் கொண்டதா, அப்படிப்பட்டவன். ஆனால் இந்த தாவீதை குறித்து பார்த்தால் 25 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்க.
நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான்.
அபிகாயிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவள் மிகவும் புத்திசாலியும் சௌந்தரியவாயும் இருந்தான். அது அந்த சம்பவத்தை குறித்து நான் இப்ப வரையில்லை. நாபாலை குறித்து தாவீது அனுப்புறான் ஆக்களை, அவன் மயக்கத்தறி கொண்டு சொல்லி ஆக்களை அனுப்புறான். அனுப்பும் போது அந்த அவன் சொல்லுகிறான், தாவீது யார்? ஈசாக்கின் மகன் யார்? அவர் எவர் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுகிறான். உடனே இதை குறித்து அபிகால் சொல்லப்பட்டு அபிகால் அநேக பலகாரங்கள் இதை சேர்த்து ஆடுகளை சமைச்சு அவள் கொண்டு வந்து இவருடைய சமூகத்திலே வந்து தாவீதை அவனை அழிக்காதபடி அவன் சொல்ற ஒரு நீர்விடு நாயாவது நான் விடாம அழிக்க போறேன் என்று தாவீது வலிக்கிறான் 400 பேரோட. அப்ப அவள் வந்து சொல்லுகிறார், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு பைத்தியமா இருக்கிறான், வேண்டி இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்துக்கு இதை கொடுத்து அவருடைய காரியங்களை இருந்து அதில் காப்பாற்றுகிறான். இந்த இதயத்தில் நாபாளத்தில் அவன் வந்து மைதரிக்க வந்து 3 கூடுதலா இருந்து 3 குடித்து வறுத்து எல்லாம் இருந்து எல்லாம் வெறியெல்லாம் தெளிஞ்ச பிறகு இவள் காரியத்தை அபிகால் சொல்லுகிறான். சொல்லும் போது அவன் மிகவும் வேதனைப்படுறான், இதன்றான். 10 அவன் செத்து போறான். செத்து போன பிறகுதான் தாவீது அவளிடத்தில் அனுப்புறான். உடனடியா என்ன செய்யறா? அபிகால் எங்க? ஏற்கனவே மீகால மறி பண்ணியிருக்கான். மீகாலா சவுல் இந்த மகள், இரண்டாவது மகளை மறி பண்ணியிருக்க, இங்க காட்டுக்குள்ள ஓடி திரியிற, உடனடியா தாவித என்ன செய்யற? இங்கே நாபால் இந்த வைஃப திருமணம் முடிக்கிற 43வது வசனத்தை வாசிங்க.
எஸ்ரேல் ஊராளாகிய அகினோபாவையும் தாவீது விவாகம் பண்ணினான்.
யார் விவாகம் பண்ணினான்?
அகினோபாவை.
பிறகு இங்க நாபாண்ட மனைவி அபிகாலே மாதிரி பண்ண காட்டுல ஓடி திர இதன்றான். ஆனா இந்த காரியத்தில் அவர் இப்படி இருக்கிற, அதுதான் அங்க பத்து பேர் காரியத்தை கண்டபோது அவன் விசாரிக்க ஆட்களை அனுப்புறான். ஆகவே இந்த 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 2:3 வசனத்தை வாசிங்க. அவருடைய பிள்ளைகள் காரியங்களை குறித்து பார்க்கிறோம்.
எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோமாவிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயினிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2வது குமாரன். 3வது குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன்.
மாக்கால் தாவீதுக்கு எத்தனை மனைவிகள் சொல்லுங்க? 9 மனைவிகள், 19 குமாரர்கள் குமாரத்திகள் இருந்தார். இப்ப தாவீதுக்கு இந்த காரியம், இன்றைக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாடுல ஒருவனுக்கு ஒருத்தி, ஆண்டவர் ஒருவனை ஆதாமே வேலை படைத்த ஒருவனுக்கு ஒருத்தி தான். சரி, சொல்லுவார்கள் பழமொழி சொல்லுவார்கள் இலங்கையில, தப்பன் 8 அடிப்பாஞ்சா மகன் எத்தனை அடிப்பாவான்? 16 அடிப்பாவான் சொல்லுவாங்க. இது அதை விட மோசம். சாலமோ அவருடைய மகன் அன்னைக்கு பைபிள்ல இல்லாத அதை போட்ட போது எனக்கு கஷ்டமா இருந்தது பார்க்க. அவங்க ஸ்டோரியில் எடுத்து இதுல எடுத்து போட்டார்கள் தெரியாது. ஸ்டோரியா போட்டாங்க, நான் பார்த்து கொண்டது. கீபாஸ்திரி வர்றார், அவர் ஒரு ராஜ்யத்தின் ராஜாதி. அந்த கீபாஸ்திரி வரும்போது அந்த கீபாஸ்திரி வந்து இவருடைய ஞானத்தையும் மற்ற தங்கள் சொல்லி வேண்டிப்பட்ட காரியங்களையும் பார்த்து 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 இவளுக்கு வியக்கத்தக்க விதத்தில் இவனுடைய சேவர்கள் இவருடைய ஊழியர்கள் ஒரு நாளைக்கு அவன் சமைக்கிற சாப்பாடு எல்லா காரியத்தையும் பார்த்து மட்டும் இவள் திகைச்சு விட்டார். அந்த படத்தில் எடுத்திருந்ததை நான் சொல்றேன், அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல அவளை திருமணிச்சு அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த புள்ளிய தன் ராஜாவாக்க வேணும்னு அவர் விரும்புற. அங்க உள்ள பிரதான ஆசாரியர் எல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதோட அந்த படம் முடியுது. அது உண்மையை பொய்யன்னு சொல்ல தெரியல. ஆனா சாலமோனை குறித்து அப்படி எடுத்திருக்கிறார். சரி, இந்த சாலமோனை குறித்து பார்த்தால் அவர் எப்பட 700 மனைவிகள், 300 மனைவாட்டி, இதர 9 மனைவிகள் அது அப்படி என்று சொன்னார். தாவீது பசுபெல் நடத்திரம் செய்த பாவத்தின் மித்தம் நாத்தான் போய் போய் அதை சொல்லி உணர்த்திய போது அவன் பாடிய சங்கீதம் தான் 51வது சங்கீதம். அந்த 51வது சங்கீதத்திலே 2 வசனத்தை குறித்து காட்டி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எப்படி இந்த பாவம் வந்தது? பாவம் சாபமாக வந்தது எப்படி? தாவீதுக்கு இது வந்தது இதுவரை யோசிச்சிருக்கிறீங்களா? தாவீதும் சாலமோனுக்கும் இந்த காரியங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கவே வேண்டும், இல்லாம வராது. அவர் சாங்கீதம் 51 5 சொல்லுகிறார், இதோ நான் துக்குளத்தில் உருவானேன், என்னை பாவத்திலே என் தாய் கர்ப்பம் தரித்தாள். ஏனென்று சொன்னால், இந்த காரியத்தை குறித்து நம் தேவன் சொல்லியிருக்கிற காரியத்தை குறித்து நாங்கள் கவனிக்க வேண்டும். யாத்திராகம் 34 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள், பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்க. யாத்திராகம் 34:7,
1000 தலைமுறைகளுக்கு ரத்தத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார்.
3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன்டா. அப்ப நீ என்ன சாபம், 3-4 தலைமுறை மட்டும் தொடரும் அப்படி என்று சொன்னால், இந்த தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இந்த காரியம் வர்றதுக்கு என்ன சொல்லு? சரி, மத்திய சுவிசேஷம் 3 அதுக்கான காரணம் இதுதான், 5:6. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அங்கே சொல்ற காரியத்தை குறித்து பார்க்கலாம்.
சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான்.
யார் இடத்துல?
ராகாவினிடத்தில் பெற்றான்.
ராகா பாரு, எரிகோவில் வீவு பார்க்க போன போது ரெண்டு பேரை ஒழித்து வைத்து சிவப்பு நாடாமிலம் இறக்கி வைத்து தப்பிக்கப்பட்டான். அதான் ராகா. அவளோட தொழில் என்ன?
போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான்.
எண்ணி பாருங்க எத்தனை தலைமுறை வருதான் பாருங்க. அப்படின்னா 5 சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்திடம் பெற்றாள், ஓபேத் ஈசாயை பெற்றான்,
ஈசாய் ராஜாவை பெற்றான்.
எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை. ஆண்டு சொல்ல 3-4 தலைமுறை விசாரிக்கிறவர். அப்ப இந்த சாபம் தொடருமா இல்லையா? தொடரும். அப்ப அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கல், அதை நீங்க கவனமா ஜெயிச்சுக்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கல, அவள் உதவி செய்தார். ரெண்டு வேவுகாரரை வச்சு உதவி செய்து அவர்களை அனுப்பி அவளை தப்பிவித்தார். அதனால் அவரோட குடும்பமே காப்பாற்றப்பட்டது. ஆனால் அதே ராகாபிடத்தில் இருந்த அந்த காரியம்தான் இங்க தாவீதுக்கும் சாலமோனுக்கும் வந்தது. ஆகவே நாம் ஜாக்கிரதையா கவனமாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னுமாய் நாம் யாரு என்றா இருந்தாலும் நாம் ஜாபக்கிறதா இருக்க வேண்டியது அவசியம். யாராவது எந்த ஊழியக்காரர்களோ எந்த விசுவாசிகளோ யார் மீதும் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் சபிக்கிற வார்த்தை எனக்கு செல்லாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 26:2 சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சபைய என்ன ஒருவர் பார்த்து சபிக்கிற இது ஒரு காரியத்துல என்னட்டு அந்த குற்றம் இல்லாட்டி அது எனக்கு பலிக்காது. ஆனா இதே வசனத்தை எடுத்து பார்த்த, காரணம் இல்லாத இட்ட சாபம் தங்காது, ஆனா காரணத்தோடு இட்ட சாபம் தங்குமா தங்காதா? தங்கும். இதுல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், கவனமாயிருக்க வேண்டும். பெரிய ஊழியர்களோ எங்கட ஊழியர்களோ விசுவாசிகளோ யாரா இருந்தாலும் நாம் யாரை குறித்தும் எங்களை குற்றம் இல்லாமல் நாம் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்ற காரியங்கள் செடுக்கிற சாபங்கள் எங்களை பழிக்காதான், காரணம் இல்லாட்டி. ஆனா காரணம் இருந்தா அந்த சாபம் பழிக்கும். நான் ஜாக்கிரதையா கவனமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னு சொன்னால் இது இந்தியாவிலே நடந்த உண்மை சம்பவம். சரியா, இந்தியாவிலே மிகவும் ஒரு சபையிலே மிகவும் முக்கியமான ஊழியம் செய்யற ஒரு ஊழியர், பைபிளை வைத்துக் கொண்டால் அவர் நடப்பார், ஆனால் தசமாம் கொடுப்பார், காணிக்க கொடுப்பார், எல்லா காரியங்களையும் பங்கு பெற்றார், எல்லாம் செய்வார் செய்வார். அப்போ அவரிடத்திலே ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்ப ஊழியர் அந்த சபைக்கு வந்த இடத்துல இவற்றை வீட்டிலே தங்குறதுக்கு அவர் அழைத்து வந்திருக்கிறார். வந்தபோது வீட்டை பார்த்தேன்னா அந்த தீர்க்கதரிசிக்கு பெரிய சந்தோஷம், நல்ல பெரிய வீடு, நல்ல வசதியான வீடு இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி போட்டு, நான் என்ன சொல்றேன், காரணம் உள்ள சாபம் தங்க மண்டத்துக்காக, காரணம் இல்லாத சாபம் தங்காத்துக்கான காரியத்தை குறித்து சொல்லுகிறேன், உண்மையா நடந்த சம்பவம். அப்ப பார்த்துட்டு ஓகே என்று சொல்லி போட்டு எல்லாம் சாப்பிட்டு படுக்க போவிக்கே, பார்த்தா அந்த இவற்ற வீட்டுல உள்ள சுவர் எல்லாம் வெடிப்பு இருந்திருக்கு. இவர் பூசி பூசி இருக்கிறார், ஒரு இடத்துல புச மற்ற இடத்துல வெடிக்கிறது, ஒரு இடத்துல புச மற்ற இடத்துல வெடிக்கிறது. அப்ப அந்த ஊழியக்காரர் டிக்கெத்தரிசி கேட்டார் இவரிடத்துல, ஏன் இந்த பில்டிங் வீடு நெடுக்க வெடிக்குது, எல்லா இடம் என்ன காரணம், நான் தெரியாது, நான் வீடு நாலு நாள்ல இருந்து இப்படித்தான் வெடிக்குது என்று சொல்லி. அப்ப அந்த டிக்கெத்தரிசி, சரி நான் ஆண்டவரிடத்தில் நான் இரவு படுக்க போகும்போது நான் செபித்து கேட்டுவிட்டு ஆண்டவரிட கேட்கிறேன், ஆண்டவரே இந்த இப்படி இப்படி இது நடக்குது, இவர் ஊழியக்காரன் நல்லா உபசரிக்கிறது என்றார், இந்த வீடு வேண்ட வீடு நல்லா இப்படியான வீட்டை கொடுத்துருக்கு, இப்படி வெடிக்குது இதென்று சொல்லி, சரி என்று சொல்லி படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் எழும்பி வந்து காலை சாப்பாட்டு டைமில் ஊழியரும் அந்த சிக்கியம் இருக்கும்போது அவர் கேட்டார், நான் ஆண்டவரிடத்திலே சமத்தில் இருந்து கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இந்த வீடு சாபமான வீடு. அவர் பைபிளை கையெழுத்திருக்கிறார், ஊழியம் செய்கிறார், தசபாகம் காணிக்க கொடுக்கிறார், எல்லாவற்றிலும் பங்கு பெற்றார், சபையில் ஒரு தூணாக இருக்கிறார், ஆனால் ஆண்டவர் சொல்றார் சாபமான வீடு. அதுக்கு அந்த ஊழியக்காரர் அந்த வீட்டு அவர் பார்த்து கேட்டபோது அவர் கொஞ்சம் தயங்கிட்டார். ஏன் என்று சொன்னால், இந்த வீடு ஏற்கனவே ஒரு ஊழியக்காரருக்கு இருந்த வீடு. அவர் கட்டி வீட்டையெல்லாம் கட்டி இருக்கும்போது மனைவியோடு கூட ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கும்போது அவர் திடீரென்று மரித்து விட்டார். மரித்த போது இப்ப அந்த வீட்டை வேண்ட ஊழியக்காரர்கள் அவருக்கு கடன் கொடுக்கணும். அப்ப இவர் போய் அதிகமாய் நெருக்கி இருக்கிறார் அந்த வீட்டை, கடனுத்தா கடன் கடன்தான். அப்ப அவர் சொல்லிட்டா, இந்த கடன் நான் கொஞ்ச நாளே தருகிறேன், எப்படியா நான் வேலை செய்து உழைச்சி நான் தருகிறேன், இப்ப என்ன இடத்துல ஒன்றும் இல்லையே என்று சொல்லும் போது அந்த ஊழிய கடந்திருக்க அந்த வீட்டிற்கு வீட்டை தான். அப்ப அந்த வீட்டை அவள், அப்ப இவளுக்கு ஒன்றும் செய்யலாம் போச்சு, இவளோட சோதிக்கு கதைக்கவோ இதண்டவோ யாரும் உதவி செய்யறதுக்கு ஒருவரும் இல்லை, ரெண்டு சிறு பிள்ளைகள், தான் என்ன செய்யறேன்னு தெரியாத நிலைமை. அப்ப இவர் என்ன சொல்லிருக்கார், இப்படி எல்லாம் இதண்ட போட்டு நாள் சொல்ல மாட்டேன், சரி நான் வீட்டை ஒண்ணு செய்யலாத அவருக்கு, சரி வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு சார். அப்ப அன்றைக்கு அந்த வீடு இருந்த நிலைமை விலை எல்லாவற்றிலும் பார்க்க அதிகமா குறைச்சு, இவரோட கதைக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, நல்லா குறைச்சு எல்லாம் இதண்டு தாயையும் ரெண்டு பிள்ளையும் வீட்டை விட்டு திறத்தி விட்டார். விதவையார் அழுது கொண்டு போனா, அழுது கொண்டு போய் அவருடைய கண்ணீர்தான் இந்த வீட்டில் வெடிக்கிற வெடிப்புகள் எல்லாத்தையும் காரணம், அதான் சாபமானது. அவர் சொன்னார், நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த சோரியை எங்கேயாவது தேடி பிடிச்சு, அந்த வீட்டின் உண்மையான பணத்தை என்ன விலையில இருக்கோ அதை திருப்பி கொடுத்து அவளுக்கு நீ மன்னிப்பு கேட்டால் ஒழிய அந்த வீட்டில் வெடிக்கிறது நிக்கா தீர்க்க சொன்னார். அப்ப காரணம் உள்ள சாபம் தங்கும், காரணம் இல்லாத சாபம் தங்காது. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்தியாவிலே நடந்த இன்னொரு சம்பவம். ஒரு விதவை இருந்தால், அந்த வீட்டுக்கு பக்கத்திலே அவருடைய உறவினர் இருந்தார். அந்த உறவினர் நெடுக தாக்கி, நெடுக பேசி, நெடுக இதண்டு இல்லாத வார்த்தைகளாம் சொல்லி இவளால கேட்க முடியாம இருந்தது, கேட்க முடியாம இருந்தது. அப்ப ஊழியக்காரர் போய் அவ அந்த சௌரிய இடத்துல, நீ எப்படியாவது மன்னிக்கணும், நீ ஆண்டவர்கிட்ட புள்ள, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர், அவருக்குத்தான் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி பேசுற. அப்ப தாங்க முடியாமல் அவள் சொல்ற, என்னால முடியல, முடியல, நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படியான வார்த்தைகளை சொல்லி, சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டுகிறார் ஒவ்வொரு நாளும். என்னால் தாங்க முடியல என்று சொல்லி என்ன நடந்தது? ஆகவே காரணத்திட்ட சாபம் தங்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும், சகல சாபங்களையும், சகல மேறுகளையும் நீக்கி சுத்திகரித்தார். உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நடந்தது போலவே ரட்சிக்கப்பட்ட பின்பு நடந்து கொண்டிருக்க எங்களோட குடும்பத்தில். அப்படி என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிச்சயமாய் சாப பாவ மறுதலை சுத்திகரிக்கும். என்ன சுத்திகரித்தால்? இருக்கிற அணிகளை சுத்திகரித்திருக்கிறார், உண்மை. ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு முதல் எங்கள் குடும்பத்தில் நடந்த சில காரிய சம்பவங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இது நடைபெறுகிறது? உங்களுக்கு ஒரு ஆலோசனையாய், புத்தியாய் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னால், என்ன சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 17 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களே அவருடைய சீஷரோடு இருக்கும்போது ஒருவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து தன்னுடைய மகன் சந்திரயோகி என்று சொல்லப்பட்டது. அது ஒரு வலிப்பு. அப்ப அந்த வலிப்பு வந்து அது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி என்னை அதிகமாய் அவனை காயப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. ஆனால் அவனை விடுதலையாக்க உம்முடைய சீசரிடத்தில் நான் கொண்டு வந்தேன். ஆனால் அவர்களால் இது முடியாமல் போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார்? வாங்க, இல்ல, விசுவாசம் இல்லாத சந்ததிய. ஆண்டவர் பேசிக்க அற்ப விசுவாசிகள் என்று பேசிக்க, விசுவாசம் இல்லாத சந்ததிய. ஆற சீசல பக்கத்துல கூப்பிட்டு, வா மகனே, வா மகளே, விசுவாசம் இல்ல சந்ததி, அப்படியா சொல்லியிருப்பார். 11 பேருக்கும் அவ்வளவு ஆக்களுக்கு முன்னால் திரளான ஜனங்கள் நிற்கிறான், விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று சொல்லிட்டு தன்னிடத்தில் கொண்டு சொல்லி அவரை பிசாசை திரட்டி அவர் விடுதலை செய்கிறார். அப்போதுதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்றார். ஆண்டவர் தனித்திருக்கும் போது சீஷர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் இந்த அவன் அவனை விடுதலையாக்க எங்களால் ஏன் கூடாம போயிட்டு என்ற அவர் சொல்ற, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேய்ந்து போகும் சொன்னால் பேய்ந்து போகும். உங்கள் அவ்விசுவாசமே இதற்கு காரணம். வேறொன்றும் இல்லை. என்னது அவ்விசுவாசமே இதற்கு காரணம். அப்பதான் அவர் சொல்றார், இதை சொல்லிட்டு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்திற்கு மாண்டி மற்றொன்றிலும் புறப்பட்டு போவாதென்றார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ற ஒரு புத்தி அல்லது ஆலோசனை, கேட்கண்டா கேளுங்க, கேட்காவிட்டா விடுங்க. உங்களோட குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல் நடந்தது போல ரட்சிக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தா நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள். குடும்பமாய் சேர்ந்து குறைஞ்சது 3 நாட்கள் உபவாசம் இருந்து செபித்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால் இந்த சாபத்தை முறியடித்து, பரம்பரை வந்த சாபத்தை முறியடிக்கிறேன் என்று முறியடித்தா நிச்சயமா நீங்கள் வெற்றி வாழ்க்கை, சுய வாழ்க்கை வாழ முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நான் ஜெபிக்க போகிறோம். சாபம் பாவத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டும். இது இது என்ன சொல்றேன்னு சொன்னால், ஆவி ஆத்மா சரீரம் ஜெபம் வேதவாசிப்பு நிச்சயமாய் என் ஆத்மாக்கு ஆவிக்கு தேவையானது. என்ன சொன்னால், ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்திலே 2 அதிகாரத்திலே ஆதாம் எவ்வாளை உருவாக்கிவிட்டு அந்த தோட்டத்துக்கு அழைத்து அவர் சொல்லுகிறார். ஆதியாகம 2:15 பண்படுத்தவும் காக்கவும். என்ன செய்யறதுக்கு? பண்படுத்தவும் அதை காக்கவும், வேலை கொடுத்தார் இல்லையா? அப்ப ஆதாமுக்கும் எவ்வாளுக்கும் என்ன செய்தார்? அதை பண்படுத்த வேண்டும், அதை காக்க வேண்டும், ஒரு வேலையை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், ஆத்மாவுக்கு ஜெபம் வேத பாசி முக்கியம், நிச்சயமாகவே அது தேவை. ஒரு ஆத்மா வளர்ச்சிக்கு, ஆத்மா என்னை காத்துக்கொள்ளத்துக்கு, இந்த உலகத்தில் இருந்து காத்துக்கொள்ள ஜெபமும் வேத பாசிப்பும் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவை. ஆனால் இந்த பிசிக்கல் சரீரத்தை குறித்து ஒரு நான் சொல்றேன், அது செய்கிறதே இல்லை. இன்னொரு பழமொழி இருக்கு, சுவர் இருந்தா தான் என்ன செய்யலாம், சித்திரம் வரையலாம். சுவர் இல்லாட்டி சித்திரம் வரையலாம். அப்ப சரீரத்தை குறித்து, சரீரம் யாருடையது? நீங்கள் தேவனுடைய ஆலயம் இருக்கு. ஆலயத்தை கெடுக்க நான் உங்களை கெடுப்பேன். இப்ப இதில் சொல்றதுக்கு இன்றைக்கு அநேகர் இல்லை. நான் இந்த மசாஜ் ஒன்று கூப்பிடுறேன், அங்கே ஒரு காரியத்தை அவர் சொன்னார். நான் உடனே ஆவிக்குரிய காரியத்தை எனக்கு போனது. ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம்? 24 மணித்தியாலம், 60 நிமிஷம் ஒரு மணித்தியாலம். இப்ப எத்தனை நிமிஷம்? 1440 நிமிஷம். இந்த 1440 நிமிஷத்துல நீ 40 நிமிஷத்தை கொடுத்தா நிசுவமா வாழலாம் என்று அவர்கள் சொல்றார். ஆனா இந்த ஆத்மா ஆவிக்கு நான் எவ்வளவு நேரத்து கொடுக்க வேண்டும்? அதுவும் தேவை, இதுவும் தேவை. என்ன ஆண்டவராகிய தேவனே 6 நாள் வேலை செய்து 6 நாள் எல்லாவற்றையும் சுற்றித்து 7ஆம் நாள் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். ஓய்வு மனுஷனுக்கு அத்தியாவசியமானது. ஜப்பான்ல ஒரு காரியத்தை கொண்டாங்க, ஆண்டவர் படைத்தது என்னது? 7 நாள், 6 நாள் வேலை, 1 நாள் ஓய்ந்திருக்கணும். ஆனா ஜப்பான்ல ஒரு காரியத்தை கொண்டாங்க, என்ன சொன்னாங்க, மாதத்துல 3 நாள் தான் லீவு, 10 நாளைக்கு 1 நாள் லீவு அப்படின்னு சொன்னா, அவங்க ஜப்பான்காரன் ஜோச்சா இதால என்ன செய்ய நடக்கும்? வேலை டைம் கூடும், உற்பத்தி கூடும், இதெல்லாம் நடக்கும். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? நோமலாகவே 7 நாள் 6 நாள் வேலை செய்யற உற்பத்தியை விட 10 நாள்ல 9 நாள் வேலை செய்து உற்பத்தி குறைஞ்சது. அது மாத்திரமில்ல, அநேக ஆக்சிடென்ட்கள் நடந்தது. அவர்கள் கைவிட்டு விட்டார். ஆனால் உண்மையாக ஒரு ஊழியர்காரர் அன்றைக்கு சொல்லி வார்த்தையை எடுத்துட்டேன் முதலே. ஆனால் அதை எடுத்த பிறகு அந்த ஊழியக்காரர் காரியத்தை குறித்து சொன்னார். மிகவும் பிரபலியமான ஊழியர், தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக சொல்ல நல்ல ஒரு ஊழியர், நானும் விரும்புகிற ஊழியர். அப்ப அந்த ஊழியர் சொல்ற, தான் படிக்கிற காலத்திலேயே படிப்பை குறித்து தன்னோடு பேசுவாங்களா? செபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனா சரீரத்தை குறித்து சொல்லவே மாட்டார்களா? அதே ஊழியர் என்றே சொல்றார், நீ நன்கு நடக்க வேண்டும். 2 ஊழியக்காரர் சொன்னதை அப்படி கேட்டேன், நீ நன்கு நடக்க வேண்டும், சைக்கிள் ஓட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். என்ன உண்டு சரியம் தேவன்ற ஆலயம், நீ சரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதை நாங்க என்ன செய்கிறோம்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்ள மாட்டார். யாரு ஜெபிக்கணும்? ஜெபிக்கிறதாரு? என்று ஆவி ஆத்மாக்காக ஜெபிக்க வேண்டியதாரு? நான். என்று ஆத்து ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானது வேதம் வாசிக்க வேண்டியது நான். எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். எனக்கு வருத்தம் வந்தால் நான் தான் மருந்தை குடிக்க வேண்டும். அப்ப இந்த சரித்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். சரித்துக்குற காரியத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம், கவனிக்கிறே இல்லை. மிக மிஞ்சிய ஆசையினால் நாம் தேகத்தை கெடுத்துக் கொள்ளுகிறோம். உழைப்பு, வேலை வேலை வேலை, ஆறு நாளும் வேலை, ஏழு நாளும் வேலை. அது இந்த ஜெர்மன்ல கூட, லண்டன்ல போனா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெயின் மாதிரி அடுத்த ட்ரெயின் கதைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லை, உழைப்பு. ஒரு ஒருவர் சொன்னார், சாப்பிட்டு கோப்பையே கையில வச்சபடி அப்படியே கோப்பையோட விழுந்துட்டாங்க. குப்பர் நிச்சரது அப்படி நேரம் இல்லாம சாப்பிட வேலை செய்யறான். மிக மிஞ்சி ஆசை ஆபத்தானது. ஆகவே அவர் சொல்ற காரியங்கள் சொன்னார், பிசிக்கல் எங்களை பாடியை நான் காத்துக்கொள்ள வேண்டும். கூட நீங்க உடற்பயிற்சி செய்வீங்களா, அல்லது சைக்கிள் ஓடுறீங்களா, அல்லது ஏதாவது நீங்க செய்கிறேன்னு சொன்னா குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க செய்தே ஆக வேண்டும். ஏதோ 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க செய்தாதான் எங்களோட எனர்ஜி வெளியா, எனர்ஜி எங்களோட உடம்புல இருந்து வெளியானா நாங்க என்ன செய்யறோம், எங்களோட உடம்பு தென்பாகம் உற்சாகம் இருக்கும். அப்ப நாங்க தென்பாகம் உற்சாகமா காரியங்களை செய்ய முடியும், வேலையோ ஊழியமோ இதையும் நாங்கள் செய்ய முடியும். ஆகவே நாம் சரீரத்தை நான் ஜாக்கிரதையா காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அன்னைக்கு ஊழியர்க்கு சொன்ன அட்வைஸ் ஆகவே நாம் சாபம் பாவத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யோசுவா குறித்து பார்த்தோம், ராகேலை குறித்து பார்த்தோம், ஜாக்கோபை குறித்து பார்த்தோம். அதேத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் அன்றைக்கு இல்லை. அதான் தாவீது சாலமோன் காரியத்தை பற்றி பார்க்க அவருக்கே இது வந்தது என்று சொன்னால் ராகேல் இடத்தில் இந்த காரியம் வந்தது. ஆகவே அது முறிக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தம் சக்கல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே இந்த ஜாதி பிசாசு 24 வருஷத்தில் மன்றி போகாது. ஆகவே இந்த காரியத்தை நீங்க செய்யுங்கள், செய்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நிச்சயமாகவே முடியும். அதே நேரத்திலே ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்தும் நான் ஜாக்கிரதையாய் கவனமாயிருக்க வேண்டும். நீங்கள் ஓடுங்கள், நல்ல நடவுங்கள், நல்ல உடற்பயிற்சி செய்யுங்கள். ஏதாவது செய்யும் போது 20 நிமிஷத்துக்கு மேல செய்யுங்கள். அது உங்கள் உடம்புக்கு இணைச்சி வெளியில போனால் எங்களுக்கு உற்சாகம் வரும். மிதமிஞ்சி ஆசை ஆபத்து, ஆபத்து. ஜாக்கிரதையா கவனமாயிருப்போம். தேவசோமத்திலே நாங்கள் எல்லாருமே எழுந்து